السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الكريم وآله وصحبه أجمعين. فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: الله يحب المطهرين، ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم. அளவற்ற அருளாளனும் நிகரப்பெரும்படனுமாகிய எல்லாவும் அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். ஆனாலும் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களின் குடும்பத்தார்கள், சத்திய தோழர்கள், சஹாபா பெருமக்களான இவர்கள் மீது, குறிப்பாக நம் அனைவர்கள் மீது அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். பேரன்பு கொண்ட இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லுஷானு தாலா இந்த உலகில உயர்வான படைப்பாக மனித சமூகத்தை படைத்து, அந்த மனித சமூகம் எப்போதுமே தன்னோடு நெருக்கமாகவும் தன்னுடைய அன்பிற்கும் நேசத்திற்கும் தகுதிமிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா அவனது வேதங்களின் மூலமும் அவனது தூதர்களின் மூலமும் வாழுகின்ற வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்ற நெறிமுறைகளை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். திருக்குர்ஆனுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு மனிதன் எப்படி அல்லாஹ்வை வணங்கி அவனுக்கு வழிபட்டு அவனுக்கு செய்கின்ற கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலம் இறை நெருக்கத்தை பெற முடியுமோ, அதுபோல அவனுடைய அவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கிற செல்வங்களை இல்லாதவருக்கு வழங்கி ஏழைகளுக்கு உதவி பசித்தோருக்கும் பாட்டாளிகளுக்கும் உதவி செய்கிற அந்த செயலின் மூலமும் அல்லாஹ்வை மனிதன் நெருங்க முடியும். அதுபோல ஒவ்வொரு விஷயங்களிலும் அல்லாஹ்வுத்தாலா மனிதனுக்குரிய அந்த பண்புகளின் மூலம் தன்னை நெருங்குகின்ற வழியினை அல்லாஹ்வுத்தாலா திருமறையிலே எடுத்தியமிருக்கிறார். ஒரு இடத்திலே சொல்லுவான், இன்ன அல்லாஹ் மா சாபிரீன், அல்லாஹ்வுத்தாலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். பொறுமையை கடைபிடிப்பதன் மூலமாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். தாம் செய்கிற குற்றங்குறைகளை, பாவங்களை அல்லாஹ்விடத்திலே ஒப்புவித்து அவனிடத்திலே மன்னிப்பை வேண்டுவதன் மூலமும் இறை நெருக்கத்தை பெற முடியும். படைப்பினங்களுக்கு நாம் செய்கிற, அவர்கள் மீது காட்டுகிற இரக்கங்களின் மூலமும், அவர்களுக்கு செய்கிற பணிவிடைகளின் மூலமும் இறை நெருக்கத்தை பெற முடியும். இப்படி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு பல்வேறுபட்ட வழிமுறைகளை, நடைமுறைகளை அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனின் மூலமாக கற்றுத்தருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு அதனை சொல்லி தந்திருக்கிறார்கள். திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் இப்படி சொல்லுவான், வல்லாஹு யுஹிப்புல் முத்தஹிரீன், அல்லாஹு தஆலா தூய்மையாளர்களை, சுத்தமானவர்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்று சொல்லுவான். ஒரு மனிதனுடைய சுத்தம், அந்த சுத்தங்களிலே இரண்டு வகைப்படுத்துவார்கள். ஒன்று அகச்சுத்தம், இன்னொன்று புறச்சுத்தம். இரண்டுமே அவசியம். புறச்சுத்தம் என்பது நாம் அந்த புறச்சுத்தம் என்று சொல்லுகிற போது இஸ்லாம் நமக்கு அதனை மூன்று வகையாக பிரித்து காட்டுகிறது. ஒன்று உடல் சுத்தம், மற்றொன்று உணவு சுத்தம், இன்னொன்று இடம் சுத்தம். இந்த மூன்று வகையான சுத்தங்களை புறச்சுத்தம் என்று சொல்லப்படும். அகச்சுத்தம் என்பது வேறு. அது உள்ளத்தால் தூய்மையடைவது, தீய எண்ணங்களை, தீய குணங்களை அகற்றி மனிதன் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு தூதுவாக தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி வைத்துக் கொள்வது, அது வேறு விஷயம். இஸ்லாம் என்பது இந்த இரண்டையுமே நமக்கு கட்டாயப்படுத்தியிருக்கிறது. ஒரு மனிதன் வெளித்தோற்றத்திலே பார்க்கிற போது சுத்தமானவனாக, அதே நேரத்திலே நல்ல மனமிக்கவனாக இருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்லாம் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம். மனிதனுடைய உடலிலே ஏற்படுகிற துர்நாற்றங்கள், அதனை ஏற்படுத்துகிற வகைகளை எல்லாம் இஸ்லாம் களையும்படி சொல்கிறது. எதன் மூலமெல்லாம் துர்நாற்றங்கள் ஏற்படுமோ, சுகாதாரக்கேடு ஏற்படுமோ, எதன் மூலமெல்லாம் மனிதனுக்கு தீங்கு உண்டாகுமோ, அப்படிப்பட்டவர்களை உடலிலிருந்து அகற்றிவிட வேண்டும். எனவேதான் நகங்களை வெட்டுவது, மீசையை கத்தரிப்பது, இபு கம்கட்டு முடியை நீக்குவது, இரக்கஸ்தலத்துடைய முடியை நீக்குவது, இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகின்ற வழிமுறைகள். இவைகளின் மூலமாக அழுக்குகள் சேரும், உடலிலே அழுக்குகள் உண்டாகும், அதன் மூலம் துர்நாற்றம் உண்டாகும். துர்நாற்றத்தின் மூலமாக அவன் மட்டும் அவதிப்படுவதில்லை, அவன் மட்டும் அதனால் சங்கடப்படுவதில்லை, அவனை சார்ந்திருக்கிறவர்கள் அதனால் அந்த துர்நாற்றத்தின் காரணமாக அவஸ்தைக்குள்ளாகிறார்கள், அதன் காரணமாக நோவினை அடைகிறார்கள், சங்கடமடைகிறார்கள். எனவே அப்படிப்பட்ட இடங்களை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற போது, ஒரு மனிதர் வெள்ளிக்கிழமை தினத்திலே நகங்களை வெட்டுவதன் மூலமாக அவருக்கு ஒரு ஆரோக்கியம் கூடுகிறது என்று சொன்னார்கள். வெள்ளிக்கிழமை நகமட்டு வாரத்திற்கு ஒரு முறை, அது நகமட்டுவதற்கு வெள்ளிக்கிழமையை குறிப்பிட்டு சொன்னார்கள். அந்த நாளையிலே ஜுமாவுடைய நாள், அந்த நாளையிலே சுத்தமாக மனிதர்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் பள்ளிவாசல் நிறைய மக்கள் வருவார்கள், யாருடைய நாற்றத்தின் மூலமும் பிற மக்களுக்கு நோவினை உண்டாகிவிடக்கூடாது. எனவே செல்லல்லாஹு சொல்லுகிற போது, இரத்தியசுலு யோமல் ஜுமாஅத்தி, ஜுமாவுடைய நாளையிலே நீங்கள் குளித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வாசிலூர் ஊசக்கும், குளிக்குகிற போது வெறும் மேலை மட்டும் கழுவி உடலை மட்டும் கழுவி விட்டு சுத்தப்படுத்தினால் போதாது, உங்களது தலையையும் சுத்தப்படுத்துங்கள். ஏனால் அதிகமாக அழுக்கு சேருகிற, தூசுகள் படுகிற இடங்களாக இவைகள் இருக்கின்றன. எனவே தலையையும் சுத்தப்படுத்துங்கள். வயல்லம் தக்கூணு ஜுனுபன், நீங்கள் ஜனாபத்துடையவர்களாக இல்லாவிட்டாலும் சரியே, குளிப்பு கடமையானவர்களாக இல்லாவிட்டாலும் சரியே, குளித்துக் கொள்ளுங்கள் என்று செல்லல்லாஹு சொன்னதை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். பாசி பூமினத்தை ஈவி, மேலும் குளித்து விட்டு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு முன்னால் நல்ல மனம் பூசி வாசனை பொருள்களை தடவி கொள்ளுங்கள், அவை பூசி கொண்டு வாருங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஜனாபத்துடையவர்கள் குளிப்பது கடமை, ஆனால் வெள்ளிக்கிழமை குளிப்பது சுன்னத்து. குளிப்பதன் மூலமாக அந்த சுன்னத்துடைய நன்மை கிடைக்கிறது. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கு குறிப்பிடுகிற போது அதை வலியுறுத்தி சொல்கிற காரணத்தினால் சில இமாம்களிலே சிலர்கள் வெள்ளிக்கிழமை குளிப்பது வாஜிபு கட்டாயம் என்பதாக கூட ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். அன்றைய நாளையில குளித்து உடைகளை அணிந்து, அழுக்கமடைந்த உடைகளை எல்லாம் அகற்றிவிட்டு சுத்தமான உடைகளை அணிந்து நறுமணம் பூசி நகங்களை வெட்டிக் கொள்வது, அன்றைய தினத்திலே அவசியமில்லாத முடிகளை அகற்றிக் கொள்வதெல்லாம் நமக்கு சுண்ணத்தாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த நகங்களை வெட்டிக் கொள்வதன் மூலமாக, அதன் வெள்ளிக்கிழமை நகங்களை வெட்டுவதன் மூலமாக மனிதர்களுக்கு ஒரு ஆரோக்கியம் கூடுகிறது, அவர்களிடத்திலிருந்து ஒரு நோய் அவரை விட்டு விலகி போகிறது என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நோய் நிவாரணம் அதில் இருக்கிறது. இதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், பொதுவாகவே அழுக்குப்படுகின்ற இடங்கள், நகங்கள் எல்லாம், அவைகளை வெட்டுவதன் மூலமாக மனிதன் சுத்தமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்ற காரணத்தினால். அது மட்டுமல்ல, நமக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிற சுத்தத்தை பற்றிய போதனையைப் போல இந்த உலகத்திலே எந்த மதமும் சொல்லவில்லை, எந்த தலைவனும் சொல்லவில்லை, அந்த அளவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 68 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் தூய்மை இந்தியா அந்த ஒரு பிரகடனத்தை போது கையில் எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் துவங்கிய காலத்தில் இருந்து 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு மனிதன் தன்னை எப்படி சுத்தப்படுத்திக் கொள்வது, தன்னுடைய உடலை சுத்தமாக வைப்பது, தன்னுடைய உடையை சுத்தமாக வைப்பது, தான் போகின்ற வருகின்ற வழிகளை, வீடுகளை, தெருக்களை, தான் நடமாடுகின்ற பகுதிகளை எல்லாம் எப்படி சுத்தமாக வைத்துக் கொள்வது என்பதை பற்றி மிக ஆழமான விஷயங்களை சொல்லித் தந்திருக்கிற மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். காலப்போக்கிலே நம்மிடத்தில் இருக்கிற குறைபாடுகளின் காரணத்தினால் பிறர்கள் நம்மை முஸ்லிம்கள் என்று சொன்னால் அவர்கள் சுத்தம் இல்லாதவர்கள் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிற நிலை வந்துவிட்டது. சென்னை போன்ற பெருநகரங்களிலே முஸ்லிம்களுக்கு சிலர்கள் வீடு கொடுக்க மாட்டார்கள். அதுக்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணம் என்ன என்று சொன்னால், பல காரணங்கள், அவர்கள் மாமிசம் சாப்பிடுவார்கள் அதனால் கொடுக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் வெளிப்படையாக அப்பட்டமாக சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் சுத்தமாக இருக்க மாட்டார்கள். அவர்கள் சுத்தம் என்று எதை நினைக்கிறார்களோ அந்த சுத்தம் நம்மிடத்திலே இல்லை. அதிகாலையிலே எழுந்திருப்பது நமக்கு கடமை இல்லையா? சுபு தொழுகைக்காக வேண்டி ஒவ்வொரு முஸ்லிமும் எழுந்துதான் ஆக வேண்டும், எழுந்திருப்பது பரலாகும். அவர்களுக்கு பரவெல்லாம் கிடையாது, நமக்கு அது பரவு, ஆனால் நாம் அதை கடைபிடிப்பதில்லை. இஸ்லாம் நம்ம மீது கட்டாயமாக ஏற்படுத்தி இருக்கிற ஒரு நடைமுறையை நாம் அதை வந்து நடைமுறைப்படுத்தவில்லை. அவர்களுக்கு அதிகாலையிலே எழுந்து அவர்கள் சுத்தமாகி குளித்து அவர்கள் இருக்குகின்ற வீட்டை சுத்தப்படுத்தி தெருக்களை சுத்தப்படுத்தி தண்ணீரை தெளித்து அதிகாலையிலேயே அவர்கள் எழுந்து விடுகிறார்கள். அதற்காக வேண்டி நாம் பள்ளிகளில் சொல்லக்கூடிய பாங்கை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஒரு நாள் பாங்கு கரண்ட் இல்லை, பாங்கு சொல்ல சத்தம் வெளியிலே போகவில்லை என்று சொன்னால் என்ன இன்னைக்கு பள்ளிவாசல்ல மசூதியில பாங்கு சொல்லலையா என்று கேட்கிற அளவுக்கு அதிலே கவனமாக இருக்கிறார்கள். நம்ம பெண்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. எழுந்திருப்பதோ சூரியன் உதயமாகி பல நாளிகைகள் கழிந்த பிறகுதான் நாம் எழுந்திருக்கிறோம். அவசர அவசரமாக காரியங்களை ஆற்றுகிறோம். நம்முடைய அப்படி ஆற்றுகிற காரணத்தினால் சில குறைபாடுகள் ஏற்படுகின்றன. இவைகளை காரணமாக வைத்து முஸ்லிம்கள் என்று சொன்னாலே அவர்கள் சுத்தமாக இருக்க மாட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தி பலர்களிடத்திலே அதை நம்பும்படியாக ஆகிவிட்டது. ஆனால் இஸ்லாம் நமக்கு அப்படி சொல்லி தரவில்லை. நமது மார்க்கத்திலே சொல்லப்பட்டது போன்று வேறு எந்த மார்க்கத்திலையும் சொல்லவில்லை. ஒவ்வொரு பள்ளிவாசல்களும் அதற்கு முன்னுதாரணம். பள்ளிவாசல்கள் கட்டுவதாக இருந்தால் வெறும் தொழுவதற்காக மட்டும் பள்ளிவாசல் கட்டினால் போதாது. மலஞ்சலம் கழிப்பதற்குரிய இடத்தை அங்கே அமைக்க வேண்டும். தண்ணீருக்கான வசதிகளை பள்ளிகளில் ஏற்பாடு செய்ய வேண்டும். சிறுநீர் கழித்து மலம் கழித்து தண்ணீரால் சுத்தம் செய்ய வேண்டும். பள்ளிவாசலுக்குள்ளே தொழுவுண்டு நோக்கத்திலே வரக்கூடியவர்கள் ஒலுவு செய்ய வேண்டும். ஒலுவு செய்வது பரவலாகும். ஒலுவு செய்கின்ற அவயவங்களை பாருங்கள். அதிகமாக நாம் பயன்படுத்துகிற கரங்கள், முகம், இவைகளெல்லாம் தூசிப்படுகின்றன. காது, கால், இவைகளெல்லாம் தூசிப்படுகின்றன. சில நேரங்களில் அசுத்தங்கள் ஏற்படுகின்றன. பள்ளிக்குள்ளே வருகிற போது எல்லா விதமான அசுத்தங்களையும் தூசு துரும்பு கூட உள்ள உடலிலே இருக்கக்கூடாது. காதுடைய ஓரத்தில் இருக்கக்கூடிய தூசாக இருந்தாலும் சரியே, காதை மசிவு செய்வதன் மூலமாக தண்ணீரை விட்டு தடவுவதன் மூலமாக அதுவும் அகற்றப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த அளவுக்கு ஆழமாக சொல்லியிருக்கிற விஷயங்களை நீங்க இன்னும் வேறு வணக்க ஸ்தலங்களிலே சென்று பாருங்கள். அங்கு தண்ணீரோ, தண்ணீரினுடைய நிலைகளோ, மலஞ்சலம் கழிப்பதற்குரிய வசதி வாய்ப்புகளோ இருக்காது. பள்ளிவாசல்கள் இருக்கிறது போல இருக்காது. ஏதோ ஒரு தேவைக்கு ஒன்னோட வைத்திருப்பார்கள். அதிகமான அதற்காக வேண்டி இடத்தை ஒதுக்கி அதற்காக வேண்டி பராமரிப்பு செய்து அதற்காக வேண்டி செய்கின்ற ஒரே தளம் பள்ளிவாசல்கள் தான். அதிலிருந்து நாம் விளங்க வேண்டாமா இஸ்லாம் எந்த அளவுக்கு சுத்தத்தை வலியுறுத்தியிருக்கிறது என்பதாக. அல்லாஹ் சொல்லுகிறான், உங்களிலே சுத்தமானவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக. உடல் சுத்தம், இந்த உடல் சுத்தத்திலே வருகிற போது குளிப்பது முடிந்தால் தினமும் குளிக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் இஸ்லாம் சொல்லித்தருகிற முறைப்படி வெள்ளிக்கிழமை அவசியம் குளிக்க வேண்டும். மற்ற நாட்களிலே அவருடைய உடலை பொறுத்து குளித்தாக வேண்டும். எப்போதுமே மூமின்கள் சுத்தமானவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ஜனாபத் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அடுத்த நிமிடம் அதை முதல்ல குளித்து அதை சுத்தப்படுத்தி விட வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக்காட்டினார்கள், எந்த வீடுகளிலே நாய் இருக்கிறதோ அந்த வீட்டிலே மலைக்கு மாடுகள் நுழைய மாட்டார்கள். எந்த வீட்டுகளிலே ஜுனுபால் இருக்கிறாரோ அந்த வீட்டிலையும் நுழைய மாட்டார்கள் மலைக்குமார்கள். உடலுறவு கொண்டு விந்து வெளிப்பட்டு விட்டது அல்லது உடலுறவு கொண்டு அந்த நிலையிலேயே குளிப்பை தாமதப்படுத்தக்கூடாது. குளிப்பை உடனடியாக அந்த குளிப்பை நிறைவேற்றியாக வேண்டும். அப்படி குளித்து குளித்த வீட்டில்தான் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் நுழைவார்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லா தத்குலுல் மலாயிக்கத்து பைதன் ஃபீஹி சூரத்துன் வலா கல்புன் வலா ஜுனுபுன். மூன்று வீடுகளிலே நுழைய மாட்டார்கள். ஒன்று உருவப்படம் வைத்திருக்கக்கூடிய வீடு, இன்னொன்று நாய் இருக்கக்கூடிய வீடு, இன்னொன்று ஜுனுபால் இருக்கக்கூடிய வீடு. மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு அந்த வீட்டை கண்டிப்பாக இங்கே கண்டிப்புப்படுத்துகிறான் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உடல் சுத்தத்திலே அந்த ஜனாபத் ஏற்பட்டு விட்டு பின்னால் உடனடியாக குளிப்பது கடமை. பரந்து குடி உடனடியாக குளித்தாக வேண்டும். பெருமானார் சொல்லலாலும் சொல்லிக்காட்டினார்கள், குளிக்குகின்ற போது கூட ஏனோ தானோ என்றெல்லாம் இல்லாமல் பன் தரக்கயோ மௌலியா சாயிரிஹி மின் ஜனாபத்தின் யோகசிவஹா. ஜனாபத்து குளிக்கக்கூடிய மனிதர் எந்த அளவுக்கு கவனித்து குளிக்க வேண்டும் என்பதனை சொல்லுகிற போது ஒரு முடியினுடைய அளவுக்கு அந்த உடலிலே நீர் போகாமல் விடப்பட்டு விட்டது என்று சொன்னார். ரொம்பவெல்லாம் வேண்டியதில்லை. ஒரு முடியினுடைய அளவு, முடி எவ்வளவு உடலிலே இருப்பதற்கு எவ்வளவு இடம் தேவை, அந்த இடத்துல தண்ணீர் போகவில்லை என்று சொன்னால் குளிக்குகின்ற போது அந்த இடம் விடப்படுமானால் அவர் குளித்ததாக ஆக மாட்டார். அவர் குளிப்பு நிறைவேறாது, குளிப்பு நிறைவேறாது. பொயில் பிஹா கதா கதா மினன்னார். அந்த
அதன் காரணமாக அன்னை அழியிருந்தார்கள் சொல்லி காட்டுவார்கள். நான் அதற்காரணமாகவே என்னுடைய எல்லா நேரத்திலும் என்னுடைய தலையை மொட்டை அடித்துக் கொண்டேன். எங்காவது குளிக்கின்ற நேரத்திலே அந்த முடி ஏதோ ஏதோ ஒரு முடி நனையாவிட்டாலும் கூட குளிப்பு கூடாமல் போய்விடுமே அந்த அச்சத்தின் காரணமாக அவர்கள் கொஞ்சம் முடி அடர்த்தியாக இருந்தது. அதன் காரணமாக அந்த பயத்தால் அவர்கள் மொட்டை அடித்துக் கொள்வார்கள் என்பதாக அதிசயம் வருகிறது. அந்த அளவுக்கு உன்னிப்பாக கவனித்து குளிப்பை நிறைவேற்ற வேண்டும் இஸ்லாம் சொல்லித் தருகிறது. ஜனாபத்துடைய குளிப்பை அப்படிப்பட்ட சுத்தத்தை போதிக்கக்கூடிய மார்க்கத்தில் இருந்து கொண்டு நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுபோலத்தான் அதிகமாக மனிதனுடைய உடல் பகுதியில துர்நாற்றங்கள் ஏற்படுவது வாயில் தான் அதிகமாக. மற்ற உடலினுடைய பகுதிகள் ஏற்பட்டாலும் நாம் உறங்கி எழுந்திருக்கிற போது பகலிலாக இருந்தாலும் சரி, இரவிலாக இருந்தாலும் சரி, அதிகமான சும்மா இருந்தாலும் சரி, எதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும் சரி, வாயின் துர்நாற்றம் என்பது அதிகமாக உண்டாகும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு நமக்கு கட்டாயப்படுத்தி இருக்கிறார்கள். வாய் துர்நாற்றத்தை அகற்றுவதற்கு மிஸ்வாக் செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு அதை வலியுறுத்தினார்கள், உங்களுக்கு அது கஷ்டம் இல்லை என்று சொன்னால் ஒவ்வொரு ஐந்து நேர தொழுகையின் போதும் எப்படி ஒதுவு செய்வது கடமையோ அதுபோல மிஸ்வாக் செய்வதும் கடமை என்று நான் உங்களுக்கு வலியுறுத்தி இருப்பேன். மனிதனுடைய வாய் பேசுகிற போது அதன் மூலம் துர்நாற்றம் உண்டாகி பிறர்களுக்கு நோவினை வந்துவிடக்கூடாது, சிரமம் வந்துவிடக்கூடாது. எனவே மிஸ்வாக் செய்வதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டாயப்படுத்தினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லிக் காட்டுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தால் முதல் வேலையாக என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்டது. முதல்ல என்ன செய்வாங்க, நம்ம போன உடனே சிலருடைய அந்த இது எப்படி பழக்கம் எப்படி என்று சொன்னால், போன உடனே ரிமோட் எடுத்து டிவியை போடுவோம், அதுக்கப்புறம் தான் டீ ஆர்டர் பண்ணுவோம். சில பேர் போகிற போது இந்த ட்ரெஸ் எல்லாம் கூட உடனே கழட்ட மாட்டாங்க, டிவியை போட்டு அதை பார்த்துக்கிட்டே தான் ட்ரெஸ்ஸை கழட்டுவாங்க, சுவை கழட்டுவாங்க, இப்படிதான் வழக்கம். அல்லது சிலர்கள் வேற ஏதாவது காரியங்களை செய்து கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே போன உடனேயே முதல்ல என்ன செய்வார்கள் என்று கேட்கப்பட்ட போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதில் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள வந்த உடனேயே முதல் செய்கின்ற வேலை பல் விளக்குவார்கள், பல் துலக்குவார்கள். பல்ல விளக்கிட்டு தான் மற்ற வேலை, பேசுறதுக்கு மனைவிகளோடு பேசுவதற்காக வேண்டி உட்காருகிற போது பல்லை துளக்கி விட்டு தான் அங்க வந்து உட்காருவார்கள். நாமளும் வெளியில இருந்து வர்றோம், கண்டதையெல்லாம் சாப்பிட்டுட்டு வரோம், புகைப்பிடிக்கக்கூடிய பழக்க முடியவர்கள் அவர்களுடைய துர்நாற்றம் அவங்களுக்கு தெரியாது, அடுத்த ஆளுகளுக்கு தான் தெரியும் எவ்வளவு கெட்ட நாற்று அடிக்குது என்று. அப்படியே பள்ளியாசலுக்கு வருகிறோம், அப்படியே வீட்டுக்கு போகிறோம், அதை பற்றி அக்கனை மடத்தில் இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை. செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே குறிப்பிட்டு காட்டினார்கள், மன் அக்கலல் பசல வஸ்தூம வல் குராச, இந்த பூண்டு வெங்காயம் அது போன்று இருக்கக்கூடிய காய் இவைகளை சாப்பிட்டு விட்டால் பலாயக்கரி பண்ண மஸ்ஜிதனா, அவங்க நம்ம பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், நெருங்க வேண்டாம், நம்ம தொழக்கூடிய பள்ளிவாசல்களுக்கு அவர்கள் நெருங்க வேண்டாம் என்று சொன்னால் மலாய்க்கத்தின் பனு ஆதம, மனிதர்கள் எதன் மூலமாகவெல்லாம் நோவின் அடைகிறார்களோ, எந்த நாற்றங்களின் மூலமெல்லாம் சங்கடம் அடைகிறார்களோ அதே அளவுக்கு மலைக்குமார்களும் சங்கடப்படுகிறார்கள், நோவினை பெறுகிறார்கள். சாப்பிட்டவங்க பள்ளிவாசுக்குள்ள வர வேண்டாம், வாயு சுத்தமாகிற வரையிலும் வர வேண்டாம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி சாப்பிட்ட அந்த காலத்துல நம்ம அவிச்சு சாப்பிடுறோம், அதனால அதனுடைய நாற்றங்கள் அதிகமாக இருக்காது. பச்சை வெங்காயத்தை சாப்பிடுவார்கள், பச்சை பூண்டை சாப்பிடுவார்கள். அப்படி சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு ஒரு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம இப்ப உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் புகையிலையை பயன்படுத்திக் கொண்டு புகை பொருள்களை பயன்படுத்திக் கொண்டு அப்படியே பள்ளிவாசலுக்குள்ளே வருவது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. வாயை சுத்தம் பண்ணிட்டு வரணும், மிஸ்வாக் செய்து விட்டு பல் துளக்கி விட்டு வர வேண்டும். 100 முறை பல் துளக்கினாலும் ஒன்று ஆள போறதில்லை. எவ்வளவு எவ்வளவு தடவை நம்ம வந்து புகைப்பிடிக்கிற பழக்கமுடையவர்கள் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு வாயை கழுவிக்கொள்ள வேண்டும், சுத்தப்படுத்த வேண்டும். இப்படி உடல் சுத்தம் வாயில இருந்து கந்து வாரத்திலே இருந்து மற்ற உண்பின் துவாரங்களிலே இருந்து எல்லாத்தையும் தண்ணீரை விட்டு கழுவும்படி இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. சிறுநீர் கழிக்கின்ற முறை இருக்கிறதே, மற்றவர்கள் சுத்தத்தை பற்றி பேசுவார்கள், அவர்கள் அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்பதாக, ஆனால் நகங்களை விரல் அளவுக்கு அதிகமாக வளர்த்திக் கொள்வார்கள். சிறுநீர் கழிக்கிற போது ஒரு மனிதன் உட்கார்ந்து சிறுநீர் கழிக்கிற போதுதான் உடலில் இருக்கிற அந்த சிறுநீர் முழுவதும் வெளியில வரும். நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பதால் உடலில் இருக்கக்கூடிய சிறுநீர் முழுவதும் வெளியிலே வராது. அது நீங்க டயர் போட்டுக்கிட்டு அப்படியே நின்று கொண்டு சிறுநீர் கழித்து விடுகிறீர்கள், டைட்டாக பிடிக்கப்பட்ட காரணத்தினால் உள்ளே இருக்கிற அந்த முழு சிறுநீரும் வெளியில வராது. அதுக்கப்புறம் அங்கிருந்து ரெண்டு எடுத்து எட்டு எடுத்து இப்படி நடக்கும் நடப்பும் பாருங்க, அப்ப டக்குன்னு வந்துடும் வெளியில ஒன்னு ரெண்டு சொட்டுகள். அது ஆடையில பட்டு நஜீசாக்கி விடுகிறது. அதோடு தொழுதால் தொழுகை கூடாது, அதோடு எந்த விபாத்துகளையும் நீங்கள் செய்ய முடியாது. சில இடங்களிலே அந்த மாதிரி நின்று கழிப்பதற்காக வேண்டிய அதற்கான வசதிகளை, நின்று சிந்தித்து கழிப்பதற்குரிய வசதிகளையும் கூட ஏற்படுத்தி இருப்பார்கள். சில பள்ளிவாசல்களிலும் கூட அப்படி ஏற்படுத்தி இருப்பார்கள். நின்று சிறுநீர் கழிப்பது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. உட்கார்ந்துதான் சிறுநீர் கழிக்கணும். சில பேரை வந்து காலையில வேலைக்கு வர்றாங்க, ஒரு பள்ளிவாசலுக்கு வருகிற போது துணிக்குன்னு ஒரு துணி வச்சிருக்கணும் எப்பவுமே. அதுதான் ரொம்ப சிறப்பு. நம்ம எங்க உட்காரம் எங்க எங்கிருந்தோ வர்றோம், ஒரு துணி பள்ளி துணிக்காக வேண்டியன்னு ஒரு துணி வச்சுக்கணும். இதுல என்ன கஷ்டம் இருக்கிறது? மற்ற எல்லாத்தையுமே வச்சுக்கிறோம், தண்ணி பாட்டில வச்சுக்கிறோம், டிஃபன் வச்சுக்கிறோம், இடையில கொடிக்கிறதுக்குள்ள பொருள்களையும் அந்த பேக்ல வாங்கி வச்சுக்கிறோம். துணிக்காக வேண்டிய ஒரு துணி வைக்க முடியாதா? தாராளமா அது சிரமம் ஒண்ணு இல்ல, அது மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அந்த மாதிரி சிறுநீர் வழிந்து விட்டால் அந்த சிறுநீரின் மூலமாக செல்லாதவர்கள், அந்த மனிதருக்கு மட்டும் அந்த சிரமம் என்று சொல்லவில்லை, அவனும் அதனால் பாதிக்கப்படுகிறான். அதன் காரணமாக மறுமை வரையிலும் அவனுக்கு வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள் பெருமானார் செல்லாதவர்கள். ஐசா இடத்துல ஒரு பெண்மணி, ஒரு யூத பெண்மணி வந்து வாக்குவாதம் செய்து கொண்டிருந்தார். அப்படி வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிற போது செல்லாதவர்கள் வீட்டுக்குள்ளே நுழைந்து விட்டார்கள். அப்ப என்ன சட்டம் அதிகமாக இருக்கிறது, என்ன ரெண்டு பேரும் பேசிக் கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த பெண்மணி ஒரு செய்தியை சொன்னால் அதை நான் மறுத்தேன். என்ன செய்தி சொன்னால் என்று சொன்னால், சிறுநீரை, அதாவது சிறுநீர் கழித்து முறையாக சுத்தம் செய்யாமல், நம்ம தண்ணீர் சுத்தம் பண்றோம், சில நேரங்களில் சுத்தம் பண்ண பிறகு கூட அந்த சிறுநீர் வெளியில வந்துவிடும். இப்படி அதிலே கவனக்குறைவாக இருந்து அந்த சிறுநீர் வந்து விட்டது என்று சொன்னால், இதன் காரணமாக கபருடைய வேதனை இருக்கிறது என்று அந்த யூத பெண்மணி சொன்னாள். ஆயிஷா நாயி அதுக்கு பதில் சொன்னாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொன்னாங்க. அவள் இல்லை, நாங்க தௌராத்துல படித்திருக்கிறோம், அது மாதிரியான ஒரு நிலையில இருப்பவர்களுக்கு கபரிலே வேதனை இருக்கிறது, கியாமத்தில இல்ல, சுட சுட மூத்தான பிறகே அந்த வேதனை இருக்கிறது, சிறுநீரின் மீது அக்கறை இல்லாதவர்கள். அப்படி சொன்னபோது செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொன்னது உண்மைதான் என்று சொன்னார்கள். எந்த மனிதர் சிறுநீர் கழித்து அதை சுத்தம் செய்யவில்லையோ அவருக்கு கபரிலே வேதனை இருக்கிறது என்று சொன்னார்கள். முதல் முதல்ல ஒரு மனிதனுடைய விஷயத்திலே கேட்கப்படுகிற, அதாவது சுத்தத்தை பற்றி விசாரிக்கப்படுகிற போது சிறுநீருடைய பற்றி தான் விசாரிக்கப்படும் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. முடிந்தால் சிறுநீர் கழிப்பவர்கள் முடிந்தால் பேப்பர் போன்ற பொருட்களின் மூலமாக அந்த ஈரத்தை எடுத்து விட்டு திரும்ப தண்ணீர் விட்டு கழுகின்ற வளமை இருந்தால் அது ரொம்ப நல்லது, அது ரொம்ப சிறப்பானது. இந்த அளவுக்கெல்லாம் இஸ்லாம் சிறுநீரை பற்றி நமக்கு, அதை பற்றிய சுத்தத்தை நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. ஒரு மனிதனுடைய உடலிலே இருந்து வருகிற கழிவுகளை அகற்றுவதிலே அல்லாஹ் தஆலா அந்த மஸ்ஜிதே குபா என்று சொல்லுகிற அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த அன்சாரி சஹாபாக்கள் அவருடைய பண்பை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது, அவர்கள் அந்த பள்ளியிலே வருகின்ற ஆண்கள், அந்த மஹல்லாவிலே குடியிருக்கக்கூடியவர்கள் மிக சுத்தமானவர்கள், அந்த சுத்தமானதை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்ப என்ன அவங்களை மட்டும் சிறப்பு படுத்தி சொல்லியிருக்கிறானே, என்ன காரணம் என்று பார்க்கிற போது தப்சீர்களிலே விளக்கம் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த சஹாபாக்களத்தில் இருந்த வளமை என்னவென்று சொன்னால், மலஞ்சலத்துக்கு போய்விட்டால் அவர்கள் இது போன்ற இலைதலைகளின் மூலமாக அல்லது கற்களின் மூலமாக சுத்தப்படுத்தி விட்டு அதற்கு அடுத்து தண்ணீரின் மூலமாகவும் சுத்தப்படுத்துவார்கள். இரண்டு சுத்தங்களை அவர்கள் கடைபிடித்த காரணத்தினால் அல்லாஹ்வுத்தஆலா அவர்களை புகழ்ந்து சொல்கிறான் என்று சொல்லி தஃப்ஸீர்களை வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் அல்லாஹ் எதை விரும்புகிறார் என்பதை நாம் இங்கே சிந்தித்து பார்க்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லி காட்டுகிறார், அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான லா யர்குது லைலன் வலா நஹாரன், பகலிலே இரவிலே எந்த நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கினாலும், ஃபல்யஸ்தயக்லி இல்லா தசவக்க கபல் அல்லாஹ், பெருமானார் சல்லாஹு எழுந்து விட்ட உடனேயே மிஸ்வாக்கி செய்யாமல் ஒது செய்ய மாட்டார்கள் என்று சொல்கிறார் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பகல்ல செய்யும் சரி, இரவிலும் சரி, உறங்கி எழுந்த உடனே மிஸ்வாக்கி செய்யாமல் ஒது செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய் அவ்வளவு சுத்தப்படுத்தி வைத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, பள்ளிவாசலுக்குள்ளே வருகிற போது அத்தர் மனம் கமழ்கின்ற வகைகளிலே மனம் பூசி கொண்டு வர வேண்டும். உமரல்லாதாரன் சொல்லுவார்கள், ஒரு மனிதனுடைய மண் நண்பக்க சுலுசு மாளிகை பித்தையீபி மாத்தான முசிரிப்பன், ஒருத்தனுடைய வருமானத்திலே மூன்றிலே ஒரு பகுதியை மனம் வாசனை பொருள்களுக்கு வாங்குவதற்காக வேண்டி பயன்படுத்தினாலும் அவர் வீண் விரயம் செய்தவராக ஆக மாட்டார். மனமாக இருப்பது அல்லாஹ்வுக்கு பிரியமான ஒண்ணு. வெள்ளிக்கிழமை நாள்ல கூட மனம் பூசுறதுக்கு நமக்கு சோமல் தனம், அந்த வெள்ளிக்கிழமை நாள்ல கூட நல்ல முறையில வருவதற்கு நமக்கு சோமல் தனம். அவசர அவசரமாக வீட்டிலிருந்து வந்தமா பாங்கு சொன்ன பிறகு காம சொல்றதுக்கு கொஞ்ச நேரம் இருக்கிற இடையில தான் வர்றது, அப்பதான் அவசர அவசரமா குளிக்கிறது, அப்பதான் அவசர அவசரமா துணியை மாத்திக்கிட்டு வர்றது. இதான் நம்ம இடத்துல இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வெள்ளிக்கிழமை ஒரு நாள் போறமே கொஞ்சம் முன்னமே போய் அந்த வேலைகள் எல்லாம் முடித்து விட்டு வர வேண்டும் என்று நமக்கு அந்த அந்த நிலை வருவதில்லை. தொழுகைக்கு வர்றதுக்கு முன்னதாகவும் வாயை கழுவி சுத்தப்படுத்திக் கொண்டு மிஸ்வாக் செய்து கொண்டு வருவது சுன்னத்தாகும். இப்படி உடல் சுத்தம் ஒன்று, உடை சுத்தம் ஒன்று, உடையும் சுத்தமாக இருக்க வேண்டும். அது கடைந்த ஆடைகளை அணிந்து கொண்டு வருவதால் மனதளவில் அது பாதிப்பு உண்டாகும். தூய்மையான ஆடை அடைகிற போது அதன் மூலம் ஏற்படுகிற நிம்மதியும் சந்தோஷமும் அழுக்கான ஆடைகளின் மூலமாக ஏற்படாது. சூழ்நாவரத்தில் ஒரு மனிதர் வந்தார். அவர் அழுக்கடைந்த ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தார், தலைவிரி கோலமாக வந்தார். செல்லாரசனும் எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறார்கள், யாருக்கு தலையிலே முடி இருக்கிறதோ அவர்கள் அதற்குரிய உரிமையை ஹக்கை நிறைவேற்றி விடுங்கள். முடியை ஒழுங்குபடுத்தி வைக்கணும், பரத்தையா விடக்கூடாது, அலங்கோலமா விடக்கூடாது, அதை முறையாக அழகுபடுத்தி வைக்க வேண்டும். முடிக்குள்ள எண்ணெயை உபயோகப்படுத்த வேண்டும், அதனை தலை சீவி தலைவாறு ஒழுங்காக வைத்திருக்க வேண்டும், பரட்டையாக இருக்கக்கூடாது. சாதி வந்தார், அவருடைய தலைவிரி கோலமாக இருந்தது, அழுக்கடைந்த ஆடைகளை அணிந்து கொண்டு வந்தார். செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே கோபப்பட்டார்கள். கோபப்பட்டு விட்டு பக்கத்தில் இருப்பவர்களிடத்திலே கேட்டார்கள், என்ன இவருக்கு தலையை வாரிக்கொள்வதற்கு ஒரு சீப்பு கிடைக்கவில்லையா, எண்ணெய் கிடைக்கவில்லையா, அப்படி ஆடையை சுத்தம் செய்வதற்கு ஒரு சோப்பு கிடைக்கவில்லையா என்று கேட்டார்கள் பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனிதர் தன்னை அவ்வளவு நிலைகளிலே அல்லாஹ்வுடைய அடிமை, அவர் அல்லாஹ்வுத்தால எப்படி விரும்புகிறானோ அது மாதிரியான முறைகளிலே தன்னுடைய ஆடைகளை தன்னை அவர் செய்து சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆடையிலே நஜீஸ் இருந்தாலும் கூட தொழுகை கூடாது. எத்தனையோ பேர் வந்து ஒழுகு செய்யறோம், ஒழுகு செய்யறது அவங்க படிச்சிருக்கிறாங்களா படிக்கலையான்னு தெரியல. ஒழுகு செய்கிற போது நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தண்ணீரை உடலிலே ஒழுகு செய்கின்ற அந்த பகுதிகளிலே அந்த உறுப்புகளிலே தண்ணீரை ஓட விட வேண்டும், தண்ணீர் ஓட வேண்டும். சில பேர் அங்கிருந்து ஒழுகு செய்யறாங்க, தண்ணியை பிடிச்சி எண்ணெய் தேய்க்கிற மாதிரி கையில தேய்ச்சிக்கிட்டு வர்றாங்க, அப்படியே அது முழங்கை வரையிலும் கூட கலக்கிறது இல்லை. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் தேய்ச்சிட்டு இப்படி மூஞ்சில கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு எண்ணெய் பூசுற மாதிரி இப்படி பூசிட்டு வர்றாங்க. தொழுகை கூடாது, அவருடைய தொழுகை கூடாது. ஒழுவு செய்கின்ற முறையில என்ன முறை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறோம் அந்த முறையிலே சொல்ல செய்ய வேண்டும். சின்ன குழந்தைகளுக்கு கூட பாடம் சொல்லிக் கொடுப்போம். மனித முகம் என்று சொன்னால் முடி நெத்தியினுடைய முடி முளைக்குகின்ற இடத்திலே இருந்து தொண்டக்குழி வரை முகத்தினுடைய நீளம், அகலம் என்பது இந்த காதனுடைய ஒரு சோனையிலிருந்து மறு காதனுடைய சோனையை வரையணும். அவ்வளவு தூரம் நனையணும் முகம். சும்மா மூக்கு கிட்ட மட்டும் கன்னத்துல மட்டும் தண்ணியை தடவுனா ஒழுவு நிறைவேறாது. அப்படியெல்லாம் இஸ்லாம் நமக்கு தெளிவான வழிமுறைகளை காட்டி தந்திருக்கிறது. முகத்தை அப்படி கழுக வேண்டும், கைகளை கால்களை கழுக வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், ஃபாசில உஜூஹக்கும் வைதிக்கும் இலல் மராஃபிக்கி வம்சஹு பிரூஸிக்கும் வார்ஜுலக்கும் இலல் காபைனி. திருக்குறளால் அல்லாஹ் உதவி செய்கின்ற முறை அப்படியே சொல்லி தருகிறான். அது மாதிரியான முறையிலே கழுக வேண்டும். அதுபோலத்தான் மனிதர்கள் செய்கின்ற அந்த உடைய போன்ற நிலைகளிலே அவைகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். சுத்தமான ஆடை அணிகின்ற வழக்கத்தை வைத்திருக்க வேண்டும். அதற்கு அடுத்து இடம் சுத்தம். இடம் சுத்தம் என்று வருகிற போது நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. அவர்களுடைய வீடுகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அவர்கள் பயன்படுத்துகிற தெருக்களை வீதிகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், ஒரு மனிதர் தெருவிலே போய் கொண்டிருந்தார். அங்கே முள்ளான முள் மரம் ஒன்று அங்கே இடையூறாக இருந்தது. அந்த மனிதர் இது மக்களுக்கு இடையூறு தருமே என்று நினைத்து அந்த முள் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினார். அதன் காரணமாக அவரை சுவர்க்கத்திலே பார்த்தேன் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மட்டுமல்ல, வீதிகளை அசுத்தப்படுத்துவது என்பது அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்திற்குரிய செயல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இத்தகுல்லாயினின், இரண்டு சபிக்கப்படுகின்ற இரண்டு விஷயங்களை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அஞ்சு கொள்ளுங்கள். அல்லதிய தகல்லாபி தரீக்கின் நாசி ஆஃபிய வெல்லிகம், மனிதர்கள் நடமாடுகின்ற இடங்களில் அசுத்தத்தை ஏற்படுத்துவது. போயிட்டே இருப்பார், திடீர்னு அங்க போய் சிறுநீர் கழித்திருவார். சில இடங்கள்ல போர்டு போட்டிருப்பாங்க, இங்கே சிறுநீர் கழிக்க வேண்டாம் என்று. ஆனா இவர் என்ன வழங்கிடுவார்னா, இங்கதான் சிறுநீர் கழிக்கணும்னு வழங்கிடுவார். சில இடங்களில போகவே முடியாது, அவ்வளவு நாற்றமாக இருக்கும். ஜனங்கள் போகின்ற இடங்களில அவ்வளவு துர்நாற்றத்தோடு வைத்திருப்பார்கள். தெருக்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். மனிதர்கள் நடமாடுகின்ற இடங்களிலே இரவு நேரத்தில் வீட்டில் எலி தொந்தரவு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த எலியை குறை வச்சு பிடிக்க வேண்டியது, அது காலையில் எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, அதுல நூலை கட்டி அதை சாவு அடித்துக் கொண்டு ரோட்ல போட வேண்டியது. இதுதானே செய்யற வேலை. எலியினால எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று யாரும் யோசிப்பதில்லையா? மனிதர்களை உயிர்கொல்லி நோய் என்று சொல்லுகிற நோய்களை உருவாக்கக்கூடியதிலே முக்கியமான பங்கு எலிகளுக்கு இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹரம் ஷரீஃபில் சில பிராணிகளை, எல்லா பிராணிகளையும் வேட்டையாடக்கூடாது, கொல்லக்கூடாது. பேனை கூட கொல்லக்கூடாது. முஹ்ரிமா இருக்கிறவர், ஏராம் கட்டி இருப்பவர், தலையில பேன் இருந்தா பேனை கூட கொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு சட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ஐந்து பொருள்களை ஹரமுடைய எல்லையாக இருந்தாலும் கொல்லலாம், தப்பில்லை. அதுல ஒண்ணு காகம், இன்னொன்று கழுகு. இந்த ரெண்டு சுகாதாரக்கேடு ஏற்படுத்தக்கூடியவை. எங்காவது சத்த பொருள்கள் கடந்திருந்தால், அல்லது ஏதாவது எலும்போ அல்லது இறைச்சியோ கடந்திருந்தால், அதை அப்படியே தூக்கிட்டு வந்துடும், வாய் தவறி கீழே விழுந்துடும், அது எந்த இடத்துல விழுகுதுன்னு தெரியாது. அதனால ஹரமுக்குள்ள காகத்தை கண்டாலும் கொல்ல வேண்டும், கழுகை கண்டாலும் கொல்ல வேண்டும். எலி இருக்கிறது, எலியும் கேளும் வெறிநாயும், இந்த மூன்று மனிதர்களுடைய உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவை. அதனால் அதையும் கொல்லணும், ஹரம்ல கண்டாலும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சொல்லி காட்டினாங்க. அதன் மூலம் அவ்வளவு நோய்கள் பரப்பப்படுகின்றன. சில நோய்கள் எலிகளின் மூலமாக ஏற்படுகின்ற நோய்களுக்கு இன்று வரையிலும் மருந்து கூட கண்டுபிடிக்கவில்லை. உயிர்கொல்லி நோய் என்கின்ற பல நோய்கள் அதனால் ஏற்படுகின்றன. அரசாங்கம் பெரிய பெரிய அளவில் பெரிய பெரிய ஆராய்ச்சி கூடங்களை ஏற்படுத்தி, இந்த எலி ஜுரம்னு ஒரு ஜுரம் வரும், அந்த ஜுரம் வந்துச்சுன்னா மனுஷனை காப்பாற்றுறது பெரிய கஷ்டம். அதற்காக வேண்டி பெரிய பெரிய அரங்கங்களை ஏற்படுத்தி, பெரிய பெரிய கேந்திரங்களை ஏற்படுத்தி அதற்கான ஆய்வுகள் எல்லாம் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு எலிகளின் மூலமாக தொல்லை உண்டாகின்றன. அந்த எலிகளை நாம என்ன செய்யறோம்? அடிச்சுட்டு ரோட்ல கொண்டு வந்து போறோம். மற்றவங்க தான் பூசணிக்காய் உடைக்கிறாங்க தெருவில் கொண்டு வந்து. எல்லாமே சுகாதார கேடுதான். எலுமிச்ச மலத்தை கொண்டு வந்து அதுல மஞ்சள் இதை குங்கும தடவி கொண்டு வந்து போடுறாங்க, பட்டாசு வெடிக்கிறாங்க. இதெல்லாம் நாட்டை தெருவை குப்பைப்படுத்தக்கூடிய செயல்கள் தான். முதல்ல இதெல்லாம் நிப்பாட்டப்படணும். அதே நேரத்தில் நாமும் அப்படிப்பட்ட பொருட்களை வெளியில கொண்டு வந்து விசிறி அடிக்கக்கூடாது. எல்லாருமே குப்பை வண்டிக்கார வரலன்னு சொன்னா, கொண்டு வந்து குப்பையை கொண்டு வந்து வைக்கிற இடமே தெருவு தான், ஜனங்க நடமாடக்கூடிய இடம் தான். செல்லலாளர் சொன்னார்கள், அப்படிப்பட்ட செயல் அல்லாஹ் தஆலாவுடைய சாபத்தை உண்டாக்கும் என்று சொன்னார்கள். அதுபோல மனிதர்கள் ஒதுங்குகின்ற இடம், மர நிழல்களோ அல்லது கொஞ்ச நேரம் பேசுவதற்காக வேண்டி நிற்பதற்காக வேண்டி இருக்கக்கூடிய ஒதுங்குகின்ற இடங்களிலோ யாராவது அசுத்தப்படுத்தினால் அவனையும் அல்லாஹ் சபிக்கிறான் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியெல்லாம் வெளியில இருக்கக்கூடிய தெருக்களில் இருக்கக்கூடிய அந்த சுத்தங்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே ஒரு பெண்மணி, உம்மு மிஹ்ஜம் என்று சொல்கிற ஒரு பெண்மணி, அவர் பள்ளிவாசல கூட்டி பெருக்க அந்த குப்பைகளை எல்லாம் அகற்றுவாள், அந்த வேலை செய்துட்டு இருந்தா. ஒரு நாள் பார்த்தா அந்த பெண்மணியை காண, ரெண்டு மூணு நாளா வரல. இப்ப செலவாரிசு விசாரிச்சாங்க, எங்க ஒரு பெண்மணி வந்து கூட்டி பெருக்கிட்டு இருக்குமே, அந்த பெண் எங்க அப்படின்னு சொல்லி சாபத்தை சொன்னார்கள். யாரும் சொல்லலாம், அந்த அந்த பெண் இறந்து போய் விட்டாள் என்று சொன்னார்கள். பெருமானார் செலவாரிசுங்கள், அப்படியா, ஏன் எங்க எங்கிட்ட சொல்லல அப்படின்னு கேட்டாங்க. இல்லையா, அவ்வளவு முக்கியமான ஆள் கிடையாது. அதாவது வீட்டுல பள்ளியாசல வந்து பெருக்கிறாள், நம்ம யாராவது முக்கியத்துவப்படுத்துவோமா? அது பாட்டுக்கு வந்து பெருக்கி குப்பை இருந்தா எடுத்து எடுத்துட்டு கொண்டு போய் கொட்டும். அதே நாங்கள் பெரிதாக முக்கியத்துவமா கருதவில்லை, அதனால உங்களுக்கு தெரியப்படுத்தல, நாங்களே ஜனாசாத்துல வச்சு அடக்கம் பண்ணிட்டோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கபர் எனக்கு காட்டுங்கன்னு சொன்னாங்க. அந்த பெண்மணியுடைய கபருக்கு போனார்கள். அங்கே அவர்கள் தொழுகை நடத்தினார்கள். அதுக்கு பிறகு வந்து சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த பெண்மணியை நான் சுவனத்திலே பார்த்தேன். சுவனத்தில் அல்லாஹால் அதற்கு உயர்ந்த ஸ்தானத்தை அதற்கு வழங்கி கௌரவப்படுத்தினான். அப்போது அந்த பெண்மணி இடத்துல கேட்கப்பட்டது, என்ன காரணமாக அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்தினான் என்று கேட்டபோது அந்த பெண் சொன்னால், பள்ளிவாசலை நான் சுத்தப்படுத்திய காரணத்தினால் அல்லாஹால என்னை கௌரவப்படுத்தினான் என்று சொன்னாள். அல்லாஹ் எவ்வளவு பெரிய அந்தஸ்து கொடுக்குறான்னு பாருங்க. பள்ளிவாசலை கூட்டுறது பெருக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம், அது நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய உயர்வு கிடைக்கிறது அதன் மூலமாக. அந்த அந்த வேலையை செய்த காரணத்தினால் நான் சோனத்திலே அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னால் அந்த பெண்மணி. அந்த அளவுக்கு இடங்களை சுத்தப்படுத்துவதன் மூலமாக அவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், உங்களது வீடுகளை சிலந்தி வலை பின்னுகிற வீடுகளாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். நிறைய பேர் அதை கவனிக்கிறது இல்லை. வீடுகளில் சிலந்தி இருக்கக்கூடாது, சுகாதார கேடு. சிலந்தி என்று சொன்னாலே பாலடைந்து வீட்டுக்கு அடையாளம், யாருமே உபயோகப்படுத்தாத பாலடைந்த வீடுகளை தான் சிறந்த வலை பின்னி இருக்கும், பார்த்தாலே அகோரமா இருக்கும். அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத் போகிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்ர சித்திக் காப்பாற்றுவதற்கு அந்த அந்த குகையில சிலந்தியை தான் வலைத்தான் பின்னி வைத்திருந்தார். ஏன்னா யாரும் உபயோகப்படுத்த மாட்டாங்கிறதுக்கு அடையாளம் அந்த காலத்தில் இருந்தே. இந்த வலை பின்னி வைத்திருந்தால் என்ன நடக்கும் என்று சொன்னால், அதிலே சில பூச்சிகள் புழுப்பூச்சிகள் வந்து உட்காரும். அப்படி உட்கார்ந்துற போது அதை வேட்டையாடுவதற்காக வேண்டி பள்ளிகள் வரும் வீட்டுக்குள்ள, பள்ளியினுடைய நடமாட்டம் அதிகமாகும். செல்லாலே சொன்னாங்க, சிலந்தி வலையை வைக்காதீங்க, பள்ளியை பார்த்தாலும் கொல்லுங்க. பள்ளி வந்தாலே சில பேருக்கு அல்லது அலர்ஜியாக இருக்கிறது. பள்ளி விழுந்தாலே அந்த உணவை சாப்பிடுகிற போது அஜீரண கோளாறு ஏற்படுகிறது, வாந்தி மயக்கம் உண்டாகிறது. எவ்வளவு செய்திகளை படிக்கிறோம். செல்லாலே சொன்னாங்க, பள்ளியை பார்த்து அடிங்கன்னு சொன்னாங்க, நன்மை உண்டு என்று சொன்னார்கள். ஒரே அடியில் அடித்து விட்டால் அவருக்கு 100 நன்மை உண்டு, பல அடிகளில் அதை அடித்து சாகரித்தால் 10 நன்மை உண்டு என்று சொன்னார்கள். ஏன் என்று சொன்னால், எந்த பொருளும் வீட்டை அசுத்தப்படுத்திக் கூடாது, சுகாதார கேடு என்பது உண்டாகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். அப்ப நாம் இருக்கக்கூடிய இடம், நம்முடைய உடல், நம்முடைய ஆடைகள் இத்தனையும் சுத்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய நிலையை தான் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற நடைமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாசனையோடு இருப்பார்கள். ஹதீஸிலே வருகிறது, ஒரு தெருவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து போய்விட்டார்கள் என்று சொன்னால், வேறு யாராவது அந்த தெருவிலே வந்தால் இந்த தெருவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். அந்த மனத்தின் மூலமாக, வாசனையின் மூலமாக அல்லாஹ் தஆலா இயற்கையிலேயே அவர்களது வேர்வையிலேயே அந்த வாசனை அமைத்திருக்கிறார். அது அல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் வாசனையோடு இருப்பார்கள். அந்த அளவுக்கு இஸ்லாம் நமக்கு ஒரு மூமின் என்று சொன்னாலே நல்ல சுத்தமாக இருக்க வேண்டும், நல்ல வாசனையோடு இருக்க வேண்டும், நல்ல நிலையிலே இருக்க வேண்டும், நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். சுத்தம் இருந்தால் தான் ஆரோக்கியம் கிடைக்கும். சுத்தக்கேடுகள் எப்போது ஏற்படுகிறது அப்போது ஆரோக்கியம் கெட்டுவிடும். எனவே ஒரு மூமின் அப்படி இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் வலியுறுத்தி காட்டுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வாழ்கின்ற காலங்களிலே அல்லாஹ் எதனை பிரியப்படுகிறானோ, அல்லாஹ் இருப்புள் முத்தகிரின் பரிசுத்தமானவர்களை அல்லாஹ் பிரியப்படுகிறான் என்று குர்ஆனிலே சொல்வது போல அவனுக்கு பிரியமான செயல்களை செய்வோம். அல்லாஹ் தஆலா அவருடைய அன்பை பெறுவோம். அல்லாஹ் தஆலா நம்முடைய ஈமானையும் நம்முடைய ஈமானிய நடைமுறைகளையும் அல்லாஹ் தஆலா சரியானதாக அமைத்து இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் வளர்த்தி தந்துடுவானாக. அதன் மூலம் மறுமையில் அதற்குரிய நல்ல நட்பாக்கியங்களையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக என்று கேட்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க்கை தவான் அலமதுல்லாஹ் தஆலா. அஸ்ஸலாமு அலைக்கும். சுன்னத்து